السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه غفور رحيم. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே، புனிதமான ரமலான் மாதத்தில் மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய 7 நன்மைகள் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே، பாவ மன்னிப்பு தேடுவதை பற்றி திருமறை குர்ஆனின் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ்வுடைய கட்டளை போடுகிறான். ஈமான் கொண்ட மக்களே، நீங்கள் என்னிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், என்னிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று 1-2 வசனங்கள் அல்ல، ஏராளமான ஆயத்துகள்ல பாவ மன்னிப்பு தேடுமாறு அல்லாஹ் வலியுறுத்தி பேசுகிறான். உதாரணமாக திருமறை குர்ஆனின் சூரத்து ஜுமர் என்று சொல்லக்கூடிய 39வது அத்தியாயத்தின் 53வது வசனம் அது நபிகள் ஆலயத்திற்கு அல்லாஹ் கட்டளை போடுகிறான். கூல் நபியே، நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யாருக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மக்களை பார்த்து மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு، நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அடிமைகளே، அல்லாஹ்வுடைய அடிமைகளை குறிப்பாக பாவம் செய்த மக்களே، அதிலும் குறிப்பாக அசரபு பாவத்தில் நீங்கள் வரம்பு மீறிய பாவிகளே என்று நீங்கள் அழைத்து அந்த வரம்பு மீறிய பாவிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா، அல்லாஹ்வுடைய ரஹமத் விஷயத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஏன் என்று சொன்னால் இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஅன், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். மட்டுமல்லாமல் அவன் கஃபூராக، அவன் மன்னிக்க கூடியவனாக، ரஹீமாக، இரக்கமுள்ளவனாக، பாசமுள்ளவனாக இருக்கிறான் என்று நபியே நீங்கள் என்னை பற்றி மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அவை நறுமை சகோதரர்களே، நாம் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ற அடிப்படையில் நம்ம பாவ மன்னிப்பு தேடுறனால நமக்கு கிடைக்கக்கூடிய 7 விதமான ஃபாயிதாக்கள், 7 விதமான நன்மைகள். அதல்ல முதல் நன்மை، முதல் ஃபாயிதா என்ன என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். பாவங்களை செய்துவிட்டு அல்லாஹவே என்னை மன்னிப்பாயாக، அல்லாஹவே என் மீது அன்பு காட்டுவாயாக، அல்லாஹவே என் மீது கருணை காட்டுவாயாக என்று எவ்வளவு பெரிய பாவங்களை நாம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் என்ன செய்வான், நிச்சயமாக மன்னிப்பான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நம்ம பாவ மன்னிப்பு தேடுகிறோமா இல்லையா، இந்த பாவ மன்னிப்பு தேடுவதை அரபியில 2 வார்த்தையாக சொல்லுவாங்க. முதல் வார்த்தை என்ன என்று சொன்னால் தௌபா، தௌபாங்குவாங்க. 2வது வார்த்தை என்னன்னு சொன்னா இஸ்திகஃபார், நீங்கள் எல்லாம் தௌபா செய்யுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம், பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று பொருள். அதே மாதிரி மக்களே நீங்கள் இஸ்திகஃபார் செய்யுங்கள் என்று சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று பொருள். நான் கேட்கிறேன் இந்த 2 வேற வேறையா، வேற வேற இல்லையா، தௌபா என்பது வேறு، இஸ்திகஃபார் என்பது வேறு. இஸ்திகஃபார் என்ன، உதாரணமாக இஸ்திகஃபார் செய்யுமாறு எங்கு அல்லாஹ் கட்டளை போடுறார் என்று சொன்னால் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா தான் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ்.
வராய் தன்னா செய்து கொடுவோ நசீதீனில்லாகி அஃவாஜா என்று சொல்லிவிட்டு இல்லையா உங்களுடைய ரப்பைய புகழை கொண்டு நீங்கள் ரப்ப என்ன செய்யுங்கள் புகழுங்கள் என்று சொல்லிவிட்டு ரப்பிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பும் கேளுங்கள் இஸ்திக்ஃபாரும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இஸ்திக்ஃபார் என்று சொன்னால் என்ன பொருள் என்று சொன்னால் நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டு மறுபடியும் அந்த பாவத்தை செய்துவிட்டால் நாம் கேட்ட பாவத்திற்கு பாவ மன்னிப்புக்கு பொருள் என்ன என்று சொன்னால் இஸ்திக்ஃபார். சரியா? ஒரு பாவம் செஞ்சிட்டோம், புறம் பேசிட்டோம், புறம் பேசிவிட்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுருவோம், அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு நாளைக்கு மறுபடியும் அந்த பாவத்தை செய்துவிட்டால் நேற்று அல்லாட்ட மன்னிப்பு கேட்டவன் அதுக்கு பேர் என்ன? இஸ்திக்ஃபார். சரியா? தௌபா என்று சொன்னால் பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தாயே. திருமறை குர்ஆனில் சூரத்து தஹரீம் என்று சொல்லக்கூடிய 66வது அத்தியாயத்தின் 8வது வசனம், அதிலே அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கலப்பட்ட முறையில் தௌபா செய்யுங்கள் என்று பேசுகிறானே. அப்ப தௌபானா என்ன பொருள் என்று சொன்னால் ஒரு பாவத்தை செய்துவிட்டு அல்லாட்ட வந்து வருந்தி திருந்தி மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பாவத்தை மறுபடியும் செய்யவில்லை என்று சொன்னால் அதுக்கு பொருள் என்ன? தௌபா. அப்ப நாம் தௌபா செய்வது ஏற்றமானதா, இஸ்திக்ஃபார் செய்வது ஏற்றமானதா? தௌபா செய்வது வந்து ஏற்ற. அப்ப தௌபா செய்ய முயற்சிக்கனே ஒருவேளை அது தௌபாவாக ஆகவில்லை என்று சொன்னால் குறைந்தபட்ச என்ன? இஸ்திக்ஃபார் ஆக்கிக்கிறனே. தௌபாட 100 மார்க், இஸ்திக்ஃபார் தான் 80 மார்க். சரியா? அவ தௌபாவுக்கு முயற்சிக்கனே ஒருவேளை தௌபாவாக ஆகவில்லை என்று சொன்னால் அது இஸ்திக்ஃபார் ஆகிறே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நம்ம அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தாலும் சரி அல்லது அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தாலும் சரி நாம் செய்த அந்த தௌபாவை அல்லது செய்த இஸ்திக்ஃபாரை அல்லாஹ் என்ன செய்வான்? நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதற்கு முதல் சான்று என்ன என்று சொன்னால் திருமறை குர்ஆனின் சூரா நூஹ் என்று சொல்லக்கூடிய 71வது அத்தியாயத்தில் 10-11 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு செய்த பல்வேறு உபதேசங்களில் ஒரு உபதேசம் என்ன என்று சொன்னால் فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا. என்னுடைய சமுதாய மக்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள். ஏன் என்று சொன்னால் இன்னமு கான கஃபாரா, நிச்சயமாக உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க போடுவானவன் என்று யார் சொன்னது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு சொன்னதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுறான் என்று சொன்னால் அப்ப பாவ மன்னிப்பு கேட்கனே, கேட்டா அல்லாஹ் என்ன செய்வான்? பாவத்தை மன்னிப்பார் என்பதற்கு இந்த ஆயத்தை வந்து முதல்ல ஏற்கனவே ஒரு ஆயத்தை சொல்லிவிட்டேன். இது 2வது ஆயத்து என்ன? இது சான்று. மட்டும் இல்லாம எப்படிப்பட்ட பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பா மன்னிச்சுக்கிறாங்கிறதுக்கு ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. சஹீஹுல் புகாரில 3452வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. நடந்த வரலாற்று நிகழ்ச்சி, நடந்த சம்பவம், நபிகள் நாயகம் அலைஹி ஸல்லம் இந்த வரலாற்று நிகழ்வு சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. நடந்தது என்ன என்று சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்க பிறக்கிறதுக்கு முன்னால இது நடந்த செய்தி வகி மூலமாக நபிகள் நாயகத்துக்கு அல்ல அறிவிச்சா, அத ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அறிவிச்சு கொடுக்கறாங்க. என்ன என்று சொன்னால் முந்தைய காலத்தில ஒரு முஸ்லிம் வாழ்ந்தான். அவன் நான் முஸ்லிம் அல்ல, ஒரு இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லிமாக இருந்தான். அவன் செய்த பாவம் என்ன என்று சொன்னால் கஃபனை திருடி வியாபாரம் செய்யக்கூடியவனாக இருந்தான். அவன் என்ன? ஒரு வியாபாரி. என்ன வியாபாரி? மௌத்தா போயிட்டா மக்கள் அடக்கம் பண்ணிவிட்டு போயிருவாங்களே, நம்ம எல்லாம் ராத்திரி இருட்டுல போய் கஃபனை வந்து தூண்ட முடியாது, பேய்க்கு பயந்துருவான். அந்த பேய்ங்கிறது கிடையாது. ஆனா அந்த ஆள் என்ன பண்ணா அப்படின்னு சொன்ன, எல்லாரும் போன பிறகு நைட்ல அந்த கபரை தோண்டி கபரை என்ன செய்வான்? தனியா எடுத்துருவான். தனியா எடுத்துட்டு வியாபாரம் பண்ணுவான். அப்ப கபனை திருடி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு முஸ்லிம் ஒரு காலத்திலே வாழ்ந்தான். சரியா? பல பல ஆண்டுகளாக அவனுடைய பிசினஸ் இதுவாகத்தான் இருந்தது, கபன் பிசினஸ். சரியா? என்ன கபனு? கவனை திருடி பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு, இது எவ்வளவு பெரிய ஈனத்தனை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆள், ஒரு முஸ்லிம் இதை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி பண்ணி பல வருஷமா பண்ணி
அவருக்கு நோய் ஏற்பட்டு அவர் நம்ம மூத்தாப்பிடுவோம் என்கிற ஒரு நிலைமைக்கு வந்து விட்டார். அந்த சக்கராத்தில் அவர் அல்லாஹ்வுக்கு பயப்படுற முஸ்லிமா இல்லையா, அல்லாஹ்வுக்கு என்ன பண்றாரு சக்கராத்தில் பயப்படுறாரு. பயந்து என்ன பண்ணான்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளைங்களை கூப்பிட்டு பிள்ளைங்களுக்கு வசியத்து பண்றாரு. என்ன வசியத்து, என்னுடைய பிள்ளைகளே நான் மரணித்து விட்டால் என்னை நீங்கள் அடக்கம் செய்யாமல் எரித்து விட வேண்டும். சரியா? ஏன் இந்த மாதிரி, அதாவது அல்லாஹ் நாளைக்கு மறுமையில என்னை எழுப்பி விசாரிப்பானே, விசாரித்து அல்லாஹ் தண்டித்து விட்டால் அந்த தண்டனையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்ற காரணத்தால நான் மரணித்து விட்டால் என்னை நீங்கள் எரித்து விடுங்கள். எந்த அளவுக்கு எரிக்கிறோம் சொன்ன, இவருடைய தோள்களும் இவருடைய சதைகளும் கரிகளும் மாத்திரமல்ல, இவருடைய எலும்புகளே எரிந்து விட வேண்டும். அந்த மாதிரி எல்லாம் எரிஞ்ச உனையுமே அந்த எரியப்பட்ட அந்த கறிக்கட்டை போன்ற எலும்பு இருக்குது, அந்த எலும்பு அப்படி நீங்க அப்படி அப்படி கசக்கணும், அது அப்படி தூள் தூளா என்ன செஞ்சேன் ஆகிறேன். அந்த தூளை என்ன செய்யணும்னு சொன்னா, பாதியை வந்து கடல்ல கரைச்சு விட்டுருங்க, மீதிய காத்துல விட்டுருங்க என்று அவன் வசியத்து வந்துவிட்டு மரணித்து விட்டான். சரியா? இப்படி மூத்தா போனவனையுமே அவன மாதிரி பிள்ளைங்களும், அவன் எப்படி கெட்டவனோ அதே மாதிரி பிள்ளைங்க என்ன, ரொம்ப கெட்டவர்கள். நம்ம வாப்பா அப்படி செய்ய மாட்டாங்க, ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தாலே இந்த வேலையை நம்ம செய்வோமா, செய்ய மாட்டோம். ஆனா வாப்பா மாதிரி பிள்ளைங்கறனால வாப்பா அந்த மாதிரி சொல்லிட்டு மூத்தா போயிட்டாரு. பிள்ளைங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அவரை எரிச்சு அந்த மாதிரி எலும்புகள் எல்லாம் எரியக்கூடிய அளவுக்கு எரிச்சு அந்த சாம்பல் என்ன பண்ணாங்க, கடல்லையும் காத்திரையும் தூங்கி வீட்டு விட்டார்கள். இது நடந்த வரலாற்று செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிவிட்டு இவனை பத்தி சொல்றாங்க, ஃபகஃபரல்லாஹு லஹு, அவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான், அவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான். ஏன் என்று சொன்னால், அவர் மரணித்து விட்ட பிறகு அவர்கிட்ட அல்லாஹ் கேள்வி கேட்டானா, லிமா ஃபஅல்த கதா, இவ்வாறு நீ எதற்காக செய்தாய் என்று அவன் கேட்டான். அதற்கு அவன் அல்லாஹ்விடத்திலே பதில் சொன்னான், மின் ஹஷியத்திக்க, அல்லாஹ்வே உடைய அதாபுடைய பயத்தின் காரணத்தால், உடைய தண்டனையுடைய பயத்தின் காரணத்தால் இந்த ஒரு தப்பான முடிவுக்கு வந்துட்டேன். இந்த முடிவு தப்பா இருந்தாலே தப்புக்கு என்ன காரணம், உடைய பயம்தான் காரணமாக இருந்தது என்று அவன் சொன்னான். இப்படி சொன்ன காரணத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை என்ன செய்து விட்டான், மன்னித்து விட்டான், அவரை சொர்க்கவாசியாக ஆக்கிவிட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ இமா புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அவை அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, கஃபன திருடி பிசினஸ் பண்ணானே, தன்னை வந்து எரிக்க சொன்னானே, எரிக்கப்பட்டானே, அவனையே அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொன்னால் நம்மளையே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யோசிச்சு பாருங்க, அப்ப நம்ம என்ன செய்யணும், அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும். நம்ம அல்லாட்ட மன்னிப்பு கேட்டமாக்கி நிச்சயமாக நம்முடைய அனைத்து செஞ்ச பாவம், பெரிய பாவம், சின்ன பாவம் எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்வான், மன்னித்து விடுவான் என்பதற்கு நம்ம கையை தூக்கி தௌபா செய்யறோமே, அல்லது கையை தூக்கி இஸ்திகபா செய்யறோமே. அப்படி இஸ்திகபா செய்யும் போது இந்த கஃபன் திருடனானே, கஃபன் பிசினஸ் பண்ணானே, அவனையே அல்லாஹ் மன்னிக்கும் போது நம்மளையே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்பான் என்ற எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளை மன்னிச்சிருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம எல்லாம் அல்லாஹ்ட மன்னிப்பு கேட்கறனால நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் பாயிதா என்ன என்று சொன்னால், என்ன பாயிதா, நம்ம செஞ்ச பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவான். இது முதல் பாயிதா. இரண்டாவது பாயிதா என்னன்னு சொன்னா, சில நேரத்தில் அவன் ரஹமான், அவன் ரஹீம், ரஹமான் ரஹீம் என்ற காரணத்தால் பாவங்களை மன்னிக்காமல் பாவங்களையே நன்மையாக மாற்றி விடுவான். மன்னிச்சாலே பெரிய ஒரு கிஃப்ட் இல்லையா, மன்னிச்சாலே கிஃப்ட். சில சமயத்தில் மன்னிப்பதை விட பாவங்களை நன்மையாக மாற்றி விடுவான் என்று திருமறை குர்ஆன் இல்ல சூரத்துல் ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய 25வது அத்தியாயத்தின் 70வது சூரத்திலே அல்லாஹ் பேசுகிறான், நன்மைகளை செய்தால் அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால், அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நன்மையாகவே மாற்றி விடுவான் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப நம்ம அல்லாஹ்ட மன்னிப்பு கேட்டா முதல்ல அல்லாஹ் மன்னிக்கிறான், முதல் பாயிதான். ரெண்டாவது, மன்னிக்காம சில சமயத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், பாவங்களை நன்மையாக மாத்துகிறார். இது இரண்டாவது ஃபாயிதா. சரியா? மூணாவது என்னன்னு சொன்ன, அதே திருமறை குர்ஆனின் அதே சூரா நூஹ் என்று சொல்லக்கூடிய அந்த 71 10 முதல் 11 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அதிலே அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், கேட்கக்கூடிய காரணத்தால் யுருசீலு சமா அலைக்கும் எதிரானா, வானத்திலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் மலையை பொழிய செய்வான். ஒன்னு மன்னிப்பு, இரண்டாவது என்ன, பாவங்கள் நன்மையாக மாற்றப்படுவது, மூணாவது என்ன, மழையை பொழிய செய்வது. நம்ம எல்லாம் மழை இல்லை இல்லைங்கிறோமே, மழை இல்லாததுக்கு என்ன காரணம், மக்கள் செய்யக்கூடிய பாவங்கள் காரணம். எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், கேட்டால் யுருசிலு சமா அலைக்கும் இதரானா, அல்லாஹ் உங்கள் மீது மழையை பொழிய செய்வான் என்று அல்லாஹ் பேசுகிறான். நீங்க ஹதீஸுகளை படிச்சு பார்த்தீங்களாக்கே, இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 1020 ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில இருந்து மார்க்கத்தை தாவா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, தாவா எடுபடல, தாவா எடுபடாதனால அடிக்கப்பட்டு துரத்தப்பட்டு ரசூலுல்லா சஹாபாக்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இப்படி இந்த மதீனாவுக்கு வந்துட்ட பிறகு அந்த ஏலபார முஸ்லிம்கள் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான முஸ்லிம்களை மக்காவாசிகள் அபூஜஹி அபுலஹபு உத்துபா ஷைபா போன்ற அந்த இஸ்லாமிய எதிரிகள் அந்த முஸ்லிம்களை பிடித்து வைத்துக் கொண்டு அவர்களை அடிப்பது, அவர்களை துன்புறுத்துவது, அந்த முஸ்லிம்களை ஏழை பால முஸ்லிம்களை சித்திரவதை செய்வது, இந்த மாதிரி கொடுமைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்றனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்காவாசிகளை எப்படி தண்டித்தான் என்று சொன்னால், அவர்களுக்கு மழையை அல்லாஹ் நிறுத்தி விட்டான். அவங்களை அல்லாஹ் தண்டிக்க விரும்புறா, எப்படி அல்லாஹ் தண்டிச்சா, மழை என்பது பெரிய ஒரு ரஹமத், பெரிய ஒரு அருள் கொடை, இந்த அருள் கொடையை இறக்க கூடாது என்று மழையை அல்லாஹ் நிறுத்தி விட்டான். மழையை நிப்பாட்டினால கடுமையான வெயிலு, தண்ணி பஞ்ச, வறட்சி, அதுக்கு மேல சூடு ஜாஸ்திங்கிறனால நோயுடைய பரவுதல் இந்த மாதிரி ஆகிவிட்டது. இந்த மாதிரி ஆனவனையே மக்காவாசிகளே முடிவுக்கு வந்தாங்க, இந்த மாதிரி வளர்ச்சிக்கு என்ன காரணம் சொன்ன, நம்ம செஞ்ச பாவம் தான் காரணம் என்று அபூஜைகள் கூட்டம் என்ன செய்தது, ஒரு முடிவுக்கு வந்தது. முடிவுக்கு வந்து நமக்கு மழை பெய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன வழி, நேரா நம்ம மதீனாவுக்கு போகணும். மதீனாவுக்கு போய் நபிகள் நாயகத்தை பார்க்கணும், பார்த்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். இனிமே முஸ்லிம்களை வந்து அடிக்க மாட்டோம், உழைக்க மாட்டோம், நாங்க அடிச்சமே உழைச்சமே அதுக்காக என்ன பண்ணுங்க, மன்னிச்சுக்கிறங்க என்று சொல்லி அவங்களையே துவா செய்ய சொன்னே, அவங்களே துவா செஞ்சா அல்லாஹ் என்ன செய்வான், மலையை பொழிய செய்வான் என்று சொல்லி அபூஜைகள் கூட்ட முடிவுக்கு வந்தது. முடிவுக்கு வந்து மதீனாவுக்கு யார் அனுப்புறாங்கன்னு சொன்ன, அபூ சுஃபியான் அனுப்புறாங்க. சரியா? அபூ சுஃபியான் மதீனாவுக்கு அனுப்புறாங்க. அப்ப அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நேர ரசூல்லா வந்து பாப்பாரு, பார்த்துபடி ரசூல்லா பார்த்து பேசுவாரு, யா முஹம்மத் முஹம்மது, சஹாபாக்கள் முஹம்மதுக்கு கூப்பிட மாட்டாங்க, இவர் முஹம்மதே என்று கூப்பிட்டு ஜிஹித்த தாமூரு விசலத்தில் ரஹிம், உங்களுடைய வேலை என்ன என்று சொன்னால் நீங்க சொல்றீங்க, சொந்த பந்தங்களோடு சேரனே, உறவோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பது உங்களுடைய உபதேசத்தில் முக்கியமான உபதேசமாக இருக்கிறது. நாங்கெல்லாம் மக்காவாசிகள் எல்லாம் உங்களுடைய சொந்தக்காரர்கள், நாங்கள் எல்லாம் உங்களுடைய சமுதாயம் சொந்த பந்தங்கள் எல்லாம் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மழை இல்லாத காரணத்தால் ஆடு மாடுகள் கால்நடைகள் மாத்திரமல்ல, மக்களே மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஃபதுஹுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள். யார் கேட்கிறது, அபூ சுஃபியான் அபூஜஹில் கூட்டம் காபிர் கூட்டம் ரசூலுல்லாஹ்ட போய் நீங்க துவா செய்யுங்க, நீங்க துவா செஞ்சா அல்லாஹ் ஏத்துக்கிடுவான், அல்லாஹ் என்ன செய்வான், மலையை பொழிய செய்வான் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வச்சா நம்மளா இருந்தா துவா செய்வோமா, அவங்க அடிச்சாங்களே உழைச்சாங்களே ஊரை விட்டு அனுப்பி விட்டாங்களே அந்த குடும்பங்களை எல்லாம் யோசிச்சு பார்ப்போம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோரிக்கை வச்சவனையுமே அந்த கோரிக்கையை கேட்ட பாத்திரத்தில் அந்த மக்களுக்காக மக்காவாசிகளுக்காக துவா செய்தார்கள். அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு மக்காவாசிகளுக்கு பயனுள்ள மழையை அல்லாஹ் பொழிய செய்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள்லாம் துவா செஞ்சாங்களே, அவங்க துவா செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள மழை பொழிந்தது. அந்த மழையின் காரணத்தால் ரசூலுல்லாஹ்வுடைய மேனி எல்லாம் நனைந்து போய்விட்டன. நபிகள்நாயகத்துடைய தாடி எல்லாம் நினைத்து விட்டனே என்பதை பார்த்த அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்களே. அப்ப மக்காவிலையும் மழை பெஞ்சிச்சு, மதீனாவிலையும் எல்லாம் என்ன பண்ணா இந்த துஆவை ஏற்றுக்கொண்டு மழையை பொழிய செய்தான் என்பதற்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரமாக இருக்கிறது. அப்ப நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேக்கறனால முதல் பாயிரா பாவங்களை மன்னிக்கிறான், இரண்டாவது பாவங்களை நன்மையாகவே மாற்றுகிறான், மூணாவது என்ன மழையை பொழிய செய்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாலாவது என்னன்னு சொன்னா, நம்ம அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கறனால நம்முடைய ரிஸ்கை, நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய பரக்கத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். சரியா, நம்ம மன்னிப்பு தான் கேட்கிறோம். அல்லாஹ் மன்னிக்கிறது மட்டும் இல்லாம வயும்திதுக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான். எதை கொண்டு உதவி செய்வான் என்று சொன்னால், தி அம்வாலின், தன்னுடைய செல்வங்களை கொண்டு, தன்னுடைய ரிஸ்க்குகளை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான். எந்த அளவுக்கு செல்வத்தை அல்லாஹ் தருவான் என்று சொன்னால், வயஜாலக்கும் ஜன்னாத்தின், அல்லாஹ் உங்களுக்கு பல ஜன்னத்துகளை தருவான். ஜன்னத் என்று சொன்னால் ஜன்னத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்காது. முதல் அர்த்தம் ஜன்னத் என்று சொன்னா என்ன அர்த்தம், தோட்டம். இரண்டாவது சொர்க்கம். சரியா, தோட்டம் என்ற பொருளும் இருக்கிறது, சொர்க்கம் என்ற பொருளும் இருக்கிறது. இங்கே அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், உங்களுக்கு காசு பணத்தை அதிகமா தருவேன். எந்த அளவுக்கு தருவேன் சொன்ன, நீங்கள் தோட்டங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு. சரியா, ஒரு தோட்டம் அல்ல, ஜன்னாத்தின் பல தோட்டங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு நான் என்ன செய்வேன், உங்களுக்கு ரிஸ்க்கு அதிகமா தருவேன், உங்களுக்கு பரக்கத்து அதிகமா தருவேன். அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும், என்னட்ட மன்னிப்பு கேளுங்க என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கறனால நம்முடைய காசு பணங்களை, செல்வங்களை, ரிஸ்க்குகளை, பரக்கத்துகளை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட அதிகமா மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை நேசிக்கிறாங்க, விரும்புறாங்கன்னு சொன்னா அந்த சஹாபாக்களுக்கு துஆ செய்வாங்கல, அதுல ஒரு துஆ கேட்பாங்களா, யார ரசூலுல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்களுக்காக துஆ செய்வாங்க, அல்லாஹ்வே இவருக்கு அதிகமான ரிஸ்கை கொடுப்பாயாக, அதிகமான செல்வத்தை கொடுப்பாயாக, அதிகமான பரக்கத்தை கொடுப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சஹாபாக்களை அதிகமா நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்வாங்க, துஆ செய்வாங்கிறத இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. உதாரணமாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா பண்ணி மதீனா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனா வாசிகள் அந்த அன்சாரிய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்து உதவியெல்லாம் செய்வாங்க. அதில் ஒரு பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த உம்மு சுலைம் யாருடைய தாயார் என்று சொன்னால், யாருடைய தாயே, அனஸ் பின் மாலிக்குடைய தாய் தான். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஏழை பெண்மணி, விதவை பெண்மணி, கையில் காசு பணம் ஒண்ணுமே இல்ல. அவங்க ஆசைப்படுறாங்க ரசூலுல்லாஹ் உதவி செய்ய, ஆனா ஒண்ணுமே இல்ல. அப்ப என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, மகன் 10 வயது சிறுவன் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் கீழாடையாக கட்ட ஒரு துணிமணி ஒண்ணுமே இல்லாம இருப்பாரே, இந்த உமர் சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மேலாடையின் ஒரு பகுதியை கிழிச்சு அனஸுக்கு கீழாடையாக கட்டி விட்டு, ஏன ரசூலுல்லாஹ் குருமை விட்டு, யார ரசூலுல்லாஹ் பணக்கார சஹாபாக்கள் உங்களுக்கு உதவி செய்யறாங்க, அல்லாஹ் என்னை ஃபக்கீராக்கி விட்டான், என்னால் உதவி செய்ய முடியவில்லை, இதே என் மகன் இருக்கிறான், இந்த என் மகனை நான் உங்களுக்கு தந்துடுறேன், என் மகன் காலம் முழுவதும் உங்களுக்கு என்ன செய்வான், உதவி செய்வான், பணிவிடை செய்வான் என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அனஸ் பின் மாலிக் ரசூலுல்லாஹ்ட்ட விட்டுருவாங்க. அப்ப 10 வயசு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விதமான தேவைகளையும், அனஸ் நான் ஒண்ணுக்கு போவனே டேனா கட்டி கொண்டு வா சொல்லுவாங்க. என்ன செய்வாரு, டேனா கட்டி கொண்டு வந்து கொடுப்பாரு. அனேசே நான் ஒரு செய்யணும், தண்ணி கொண்டு வாங்குவாங்க, தண்ணி கொண்டு வாடுவாரு. அனேசே நான் ஒரு செய்யணும், கையில தண்ணிய ஊத்துக்குவாங்க, அவர் செய்வார் தண்ணிய ஊத்துவாரு. இந்த மாதிரி அனசுபின் மாளிகை எல்லாம் அவருடைய நபிகள் நாயகத்திற்கு பல்வேறு பரிவுரைகளை செய்திருக்கிறார். ஏறக்குறைய 10 வருஷம் பண்றார். 10 வருஷம் பண்ண உடனே ரசூலுல்லாஹ் மூத்தா போக போறாங்க. 10 வருஷம் தானே மூத்தா போக போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் உடைய சக்கராத்து, அந்த சக்கராத்துல அனசுடைய உம்மா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யார் ரசூலுல்லாஹ், என் மகன் 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தானே, அதற்காக கூலியாக நான் காசு பணத்தை எதுவும் கேட்கல, நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன என்று சொன்னால், என் மகனுக்காக நீங்க துவா செய்ய என்று அந்த அம்மா கோரிக்கை வச்சாங்க. அப்படின்னு வச்ச உனையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் பின் மாலிக்காக துவா செய்யறாங்க, சக்கராத்து துவா செய்யறாங்க. அல்லாஹ்வும்மே அக்கிசீர் மாலஹூ வலதஹூ வபாரிக்கலஹூ ஃபீமா ஆதைதஹூ. அல்லாஹும்மே அல்லாஹ்வே, அக்கிசீர் அதிகப்படுத்துவாயாக. எதை எதை அதிகப்படுத்துவாய் என்று சொன்னால், முதலிலே மாலஹூ அவருடைய மால்டா என்ன, மால்டா என்ன தெரியும், என்ன யாருட மால் இருக்குதோ உங்களுக்கு மாலை பத்தி அறிஞ்சவா தெரியும். அப்ப மால் என்று சொன்னால் பொருள் செல்வன். அல்லாஹும் அக்கிசீர் மாலஹூ, அல்லாஹவே மாலை காசு பணங்களை செல்வத்தை நீ அவருக்கு அதிகப்படுத்துவாயாக. காசு பணங்களை மாத்திரமல்ல, வலதஹூ பிள்ளை பாக்கியங்களையும் அவருக்கு நீ அதிகப்படுத்துவாயாக. காசு பணங்கள் பிள்ளை பாக்கியங்களை மாத்திரமல்ல, வபாரிக்கலஹூ ஃபீமா ஆதைதஹூ, அல்லாஹவே நீ அவருக்கு எதையெல்லாம் கொடுத்தாயோ எல்லாவற்றிலும் சேர்த்து பரக்கத்தையும் கொடுப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு துஆ செய்யறாங்க. அதுக்கு பிறகு நீ ஹதீஸ்களை பாத்தீங்களாக்க, இந்த சஹாபி பெருங்கொண்ட ஒரு பணக்காரராக வாழ்ந்தார். பணக்காரராக மாத்திரமல்ல, நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமானவராக இந்த சஹாபி வாழ்ந்தார். ஆரோக்கியம் மாத்திரமல்ல, சஹாபாக்களில் கடைசியாக வர்ணித்த சஹாபி யார் என்று சொன்னால், இந்த சஹாபியே, இந்த அனஸ் பின் மாலிக் தான் இருந்த. 100 வயசுக்கு மேல ஆரோக்கியமா செல்வாக்கோடு செல்வத்தோடு இவங்க வாழ்ந்தாங்க. ஏன் இப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னா, யாருடைய துஆவுடைய வரக்கத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுடைய பரக்கத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தால. அப்படி நார்மைய சகோதரர்களே, நம்ம அல்லாஹ்ட தௌபா செய்யறனால நமக்கு நாலாவது அல்லாஹ் என்ன சொன்ன, நம்முடைய ரிஸ்க்கை அதிகப்படுத்துவான், அந்த ரிஸ்க்கில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அஞ்சாவதாக, வயுமுதிதுக்கும் அம்வாலின் வபனீன, உங்களுக்கு பிள்ளை பாக்கியங்களையும் அல்லாஹ் தருவான். நீங்க அல்லாஹ்ட மன்னிப்பு கேளுங்க, நிறைய இஸ்திகஃபார் செய்யுங்க, நிறைய தௌபா செய்யுங்க. இஸ்திகஃபார் செய்ய செய்ய, தௌபா செய்ய தௌபா செய்ய, உங்களுக்கு பிள்ளை பாக்கியங்களை அல்லாஹ் தர காத்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறான். இது அஞ்சாவது ஃபாயிதா, சரியா? ஆறாவது ஃபாயிதா என்னன்னு சொன்னா, திருமறை குர்ஆன் இல்ல, சூரா ஹூத் என்று சொல்லக்கூடிய 11வது அத்தியாயத்தின் 53வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அதாவது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆது கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டாங்களே, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆது கூட்டத்து மக்களுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் பேசுகிறான். வயா கௌமி ஸ்தஃஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா ஸும்மா தூபு இலைஹி யுர்சிலு ஸமா அலைக்கும் மிதராரா வயஸிதுக்கும் குவ்வத்தன இலா குவ்வத்திக்கும். இன் சமுதாய மக்களே, நீங்கள் ரப்பிடத்திலே துஆ செய்யுங்கள், நீங்கள் ரப்பிடத்திலே இஸ்திகாரும் தௌபாவும் செய்யுங்கள். அப்படி செய்தால் உங்களுக்கு மத்தியில அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான், உங்களை எல்லாம் அல்லாஹ் ஒற்றுமையாக ஆக்குவான். உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பொறாமை, அந்த வெறுப்பு, அந்த சண்டை சச்சரவுகளை அல்லாஹ் நீக்கி உங்களை ஒற்றுமையாக அல்லாஹ் மாற்றுவான். ஒற்றுமையின் மூலமாக கண்ணியமிக்க மக்களாக, குவத்துள்ள மக்களாக, பலசாலி சமுதாயமாக அல்லாஹ் உங்களை ஆக்குவான் என்று யார் சொன்னது? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாய மக்களுக்கு உபதேசம் பண்ணாங்க என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப தௌபா செய்யறனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆறாவது ஃபாயிதா என்னன்னு சொன்ன, என்ன ஃபாயிதா? நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த வெறுப்பு, இந்த சண்டை சச்சரவு, அவைகளை அல்லாஹ் நீக்கி நம்முடைய கல்புகளை அல்லாஹ் ஒன்றுபடுத்துவார், நம்முடைய ஒற்றுமையை அல்லாஹ் மாற்றுவான்ங்கிறதுக்கு இந்த ஆயத்து ஆதார. ஏழாவது சான்று என்னன்னு சொன்ன, புகாரியில 6309வது ஹதீஸாக இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. நம்ம எல்லாம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டுமா, அல்லாஹ்வை கோபப்படுத்த வேண்டுமா? அல்லாஹ் வந்து அதிகம் சந்தோஷப்படுகிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் சந்தோஷப்படுவான் என்று சொன்னால், ஒரு அறியான் அல்லாஹ்விடத்திலே கையேந்து தௌபா கேட்டுவிட்டால் அல்லாஹ் எப்படி சந்தோஷப்படுவாங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஒரு உதாரணமா சொல்லி காட்டுறாங்க. ஒருத்தர் பாலைவனத்தில் ஒட்டகத்தை போய் இருக்கிறாரு. அந்த ஒட்டகத்துல தான் அவருடைய சாப்பாடு, தண்ணி, கிண்ணி எல்லாமே அதுலதான் இருக்குது. வெகு தூரம் பாலைவனத்திலே சென்று விட்டார், ரொம்ப தூரம் போயிட்டாரு. ரொம்ப தூரம் போய் ஒரு இடத்துல படுத்து தூங்குறாரு. தூங்கி முழிச்சு ஒட்டகத்தை பாக்குறாரு, ஒட்டகம் காணும், சரியா? அந்த ஒட்டகத்துல தண்ணி சாப்பாடு A to Z அங்கேதான் இருக்குது. அதுக்கு மேல ஊர் வந்து ரொம்ப தூரம் வரவே முடியாது. அவர் நிராசையாகி விட்டார், இனிமே ஒட்டகம் வராது, நம்ம உயிரோடு வாழ முடியாது, நம்ம மூத்தா போயிருவோம் என்ற எண்ணத்திற்கு அவர் வந்து விட்டார். அந்த மாதிரி வந்தவனையே அந்த கவலையிலேயே மறுபடியும் வருவாரு. சில பேருக்கு கவலையில தூக்கம் வராது, சில பேருக்கு கவலையில எனக்கான கவலை தூக்கம் வந்துடும். சரியா? அது மாதிரி அவர் படுத்தாரு, கவலையில தூக்கம் வந்துருச்சு, நல்லா அசந்து தூங்கிட்டாரு. தூங்கி முடிச்சு பார்ப்பாரா என்ன இருக்குமா, காலா போன ஒட்டக கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறேன். அந்த மாதிரி நின்றா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. சந்தோஷப்பட்டு அவர் சொல்லுவாரா, அல்லாஹு அல்லாஹு அந்த அல்லாஹு அந்த அபுதிக்க, அல்லாஹே நீ என்னுடைய அடிமையாக இருக்கிறாய். சரியா? அந்த அந்த சந்தோஷத்தை உள்டாவா சொல்றாரா, அல்லாஹே நீ யாராக இருக்கிறாய், என்னுடைய அடிமையாக இருக்கிறாய் என்று அதிகப்படியான சந்தோஷத்தில தலைகீழாக பேசுகிறாரே. அந்த ஆள் எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அதை விட நான் ஒரு சமயத்திலே சந்தோஷப்படுவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் அந்த அளவுக்கு எப்ப சந்தோஷப்படுவாரான்னு சொன்ன, எப்ப சந்தோஷப்படுவானா, ஒரு அடியான் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்கிற போது, அல்லது ஒரு அடியான் அல்லாஹ் இடத்துல இஸ்திக்பார் செய்கிற போது, அந்த அளவுக்கு அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம தௌபா செய்யறனால நம்மளை மன்னிக்கிறது மட்டுமில்ல, இந்த ஏழு வகையான ஃபாயிதாக்களை அல்லாஹ் தருகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு, ரமலான் மாதம் புனிதமான மாதம், மிகச்சிறந்த மாதம், நோம்பு வச்சுக்கிட்டு நோம்பு வாரியா இருக்கிறாமே, அப்ப முடிஞ்ச அளவுக்கு அதிகமா துவா செய்யணே, குறிப்பா என்ன செய்யணே, தௌபா செய்யணே என்பதை சொல்லி, நம்ம கேட்கக்கூடிய தௌபாக்களை அல்லாஹ் மன்னிப்பது மாத்திரம் அல்லாமல் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாத்தி, இல்லையா, நம்முடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாத்தி, நம்முடைய விவாதத்தைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய எல்லா விதமான அமல்களை அல்லாஹ் அங்கீகரித்து, இம்மையில இஜ்ஜத் மிக்க ஒரு சமுதாயமாக, கண்ணியமிக்க ஒரு சமுதாயமாக, ஒற்றுமையான ஒரு சமுதாயமாக, வெற்றி பெறக்கூடிய சமுதாயமாக இம்மையிலே அல்லாஹ் ஆக்கி, மறுமையில நபிமார்களோடு சஹாபாக்களோடு ஜன்னத்தில் சேர்ந்தவர்கள், இதுபோல நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்கிற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார் வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.